அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப அந்த பஞ்சதசியில துவைத விவேகம் அப்படிங்கிற பகுதி பார்த்துட்டு இருக்கோம். துவைத விவேகத்துல கடந்த வகுப்புகள் மூலமா 24 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அதுல வித்யாரண்யர் வந்து கடைசியா அந்த 24வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல, நாம் காணுகின்ற உலகம் வந்து இரண்டு வகையில் இருக்கு. ஒன்று வந்து வெளியில் இருக்கு, இன்னொன்று வந்து மனசுல இருக்கு. அப்போ மனம் வந்து எப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி வெளி உலகத்தை மாற்றிக்கலாம். இப்போ வெளி உலகம் வந்து உங்களுக்கு சுகம் கொடுப்பதாக இருக்க வேண்டுமானால் உங்களுடைய மனசுல வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கணும். வெளி உலகம் வந்து உங்களுக்கு துக்கம் தருவதாக இருக்க வேண்டுமானால் உங்கள் மனதுல வந்து கெட்ட எண்ணங்கள் இருக்கணும். அப்ப இதை நீங்க தான் தீர்மானம் பண்ணிக்கணும். ஏன்னா இங்க நல்ல வாழ்க்கை வேணுமா கெட்ட வாழ்க்கை வேணுமா, நம்மை சுத்தி நல்லவர்கள் இருக்கணுமா கெட்டவர்கள் இருக்கணுமா, மனோபாவம் தான், எல்லாமே மனோபாவம் தான். ஆகவே நம்முடைய மனம் சார்ந்து இந்த உலகம் விரிகிறது வெளிப்படுகிறது அப்படிங்கிறத சாஸ்திரம் ரொம்ப தெல்ல தெளிவா ஆழமா நமக்கு புரிய வைக்குது. இதை வேதாந்தம் வந்து ரொம்ப எளிமையா எடுத்து உபதேசிக்குது. அதுக்கு தான் உதாரணமும் சொல்லும். உதாரணம் சொல்லும்போது, கனவு உலகத்தை நீ எப்படி படைக்கிறியோப்பா, அதுல உனக்கு எப்படி அந்த உலகம் கனவு காணுகின்ற வரைக்கும் உண்மை மாதிரி இருக்குதோ அதே மாதிரி இந்த நனவு உலகத்தையும் நீ தான் படைச்சுக்கிட்டு உண்மை மாதிரி இதுல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப கனவு உலகம் வந்து நமக்கு எப்படி படைக்கப்படுது அப்படின்னா, நம்முடைய பதிவுகள் தான் கனவு உலகத்துக்கு காரணம். கனவு உலகம் வந்து தானா வராது, நம்முடைய கற்பனா சக்தி மனசுல வந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு பேய் படம் பார்த்துட்டு வரீங்க, செகண்ட் ஷோ போறீங்க, நல்ல பயங்கரமான ஒரு பேய் படம், அதை பார்த்துட்டு அப்படியே பயத்தோடு வீட்டுக்கு போறீங்க. போயிட்டு நைட்ல படுத்துட்டீங்க, உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா கனவுலையும் பேயெல்லாம் வரும். ஏன்னா அந்த பதிவு படம் பார்த்ததுனால அந்த படத்தினுடைய பதிவு வந்து அப்படியே கனவா மாறி கனவு உலகத்தையும் உங்களுடைய மனம் சார்ந்து உருவாக்கும். அப்போ அது நீங்க எப்படிப்பட்ட எண்ணங்களை விதைச்சிருக்கீங்களோ அப்படிப்பட்ட மனப்பதிவுகள் வந்து கனவு உலகமா வெளிப்படுது இல்லையா. அப்போ நீங்கள் ஒரு பேய் படம் பார்த்துட்டு போனதுனால உங்களுக்கு வரக்கூடிய கனவு பேய் கனவாக இருக்கு. அப்போ நீங்கள் எதையோ கண்டு பயந்துட்டீங்கன்னா அந்த கனவுலையும் ஒரு பயம் வருது. அதுவே நீங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போய் படுத்தீங்கன்னா கனவுலையும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி வருது. அப்போ இதெல்லாம் என்னங்கன்னா பதிவு தான், மனதனுடைய பதிவு தான் இங்கே கனவுலையும் வெளிப்படுது நனவுலையும் வெளிப்படுது. அப்போ உங்களுக்கு நனவு உலகம் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும்னா நல்ல விஷயங்களை மனதில் கொடுங்க, உலகம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். கெட்டதை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உலகம் வந்து உங்களுக்கு கெட்டதா இருக்கும். அதுதான் உன் மதி எதுவோ உன் கதி அதுவே அப்படின்னு அஷ்டாவக்ரகீதை சொல்லுதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ மனசு வந்து தூய்மையாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ நாமும் நல்லா இருப்போம். நம்முடைய மனப்பான்மை தான் மற்றவங்க மூலமா பிரதிபலிக்கும். அதுக்கு கண்ணாடி உபமானம். நீங்க கண்ணாடியை பார்த்து முறைச்சிங்கன்னா கண்ணாடியில் இருக்கிற உருவம் உங்களை பார்த்து முறைக்கும். நீங்க கண்ணாடியை பார்த்து சிரிச்சிங்கன்னா கண்ணாடியில் இருக்கிற உருவம் உங்களை பார்த்து சிரிக்கும். அப்ப என்ன காரணம்? பிரதிபிம்பம். அதே மாதிரி இந்த உலகமும் உங்களுடைய மனப்பாங்கை வெளிப்படுத்தும். நீங்க இந்த உலகத்துல எப்படி பழகிறீங்களோ அப்படி உலகத்தில் இருக்கிறவங்க உங்களை நோக்கி பழகுவாங்க. நீங்க இந்த உலகத்துல வந்து கெட்ட விஷயங்களை காட்டிக்கிட்டு பழகினீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு கெட்ட விஷயத்தை கொடுப்பாங்க. அப்ப இங்க நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது ஆழமா புரியும் போது நீங்க நடைமுறைக்கு கொண்டு வந்துடலாம். இதுக்கு தான் நம்ம சொல்ற பாடத்திட்டம் உள்ள போய் வேலை செய்யறதுக்கு ஒரு புரிதல் வேணும், மனசுக்கு ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதலுக்கு மனம் வந்து கொஞ்சம் சாந்தி நிலையில அமைதி நிலையில வந்தால்தான் இந்த பாடத்தையும் உள்வாங்கும். இல்லைன்னா 10/11 கதை கேட்கற மாதிரி போகும், போய் அன்றாட வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இல்லையா, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்ட்டு. அதாவது எல்லாரும் எவ்வளி போறானோ அவ்வளியே இவனும் போவான். அதுக்கு இன்னொரு உபமானமும் சொல்லுவோம், ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி. ஒரு ஆடு வந்து ரோட்ல குறுக்கில் போச்சுன்னா எல்லா ஆடும் குறுக்கில் போய் அடிபட்டுடும். அப்போ இது மாதிரி புரிதலற்ற வாழ்க்கை. அதை நம்ம கொஞ்சம் மாத்திக்கிறதுக்கு நம்ம கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிற மனசு நமக்கு வாழ்க்கை முறையை மாத்தி கொடுக்கும். அதுல எப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்கள் ஏற்றி வைக்கிறீர்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் இந்த உலகத்திலே வாழலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் நிரூபணம் செஞ்சது. இப்ப இன்றைக்கு நாம வந்து அடுத்த ஸ்லோகம் 25 பார்க்கலாம். பிராந்தி ஸ்வப்ன மனோராஜ்யா சமிருதி ஸ்வஸ்து மனோமயம் ஜாக்ரன் மானேன மேயசிய ந மனோமய தேத்தி சேத்து. இது என்ன சொல்லுதுன்னா, பிராந்தி அப்படின்னா ஒரு மனமயக்கம், ஒரு மாயை, தவறான புரிதல் அப்படின்னு பேர். பிராந்தின்னா இது நம்ம கடையில சாப்பிட்ற பிராந்தி, விஸ்கி அப்படின்னு நினைச்சு கூடாது. சான்ஸ்கிரிட் வேர்ட்ல பிராந்தின்னா மனமயக்கம். அப்ப இங்க அந்த மனமயக்கம் ஒரு தவறான புரிதல் என்ன பண்ணுதுன்னா, ஸ்வப்ன மனோராஜ்ய சமிருதி ஸ்வஸ்து மனோமயம், அது மனதிலே ஒரு கனவு வாழ்க்கையை உருவாக்கி, கற்பனை உலகத்தை உருவாக்கி, கனவு காணுகின்ற வரைக்கும் அது எப்படி அப்படியே இருக்கோ அது மாதிரி ஸ்மிருதி நினைவுலையும் அதே மாதிரி மனதில் தான் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்கு, விழிப்பு நிலையும் அப்படித்தான் மனதினால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாரு. ஜாக்ரன் மானேனா மேகசிய நா மனோமய தேதி சேத்து அப்படின்னு இது சொல்றாரு. அப்ப பிராந்தி அப்படிங்கிற மனமயக்கம், அப்புறம் கனவு, கற்பனை, நினைவு, இவைகள் எல்லாம் மனதினால் உண்டானவைகள். அப்படிப்பட்ட மனம் வந்து எல்லா விஷயத்தையும் இப்படி வித்தியாசமா காட்டுது அப்படின்னா மனதில் இருக்கின்ற சம்ஸ்காரங்கள், வாசனைகள் தான். இப்போ நம்ம இந்த விழிப்பு நிலையில் காணுகின்ற இந்த உலகம் கூட மனோமயத்தினால் உண்டாக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எல்லோருக்கும் வருது இல்லையா? இதை வந்து இப்போ நாம இந்த சந்தேகத்தை எழுப்புறோம். ஆனா அன்றைய காலகட்டங்கள்ல வந்து பூர்வ பட்சிகள் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லுவோம், நம்ம வேதாந்த சாஸ்திரங்களுக்கு வந்து பூர்வ பட்சிகள்னு சொல்லுவோம். பூர்வ பட்சிகள்னா யாருன்னா அப்ஜெக்ஷன் பண்றவங்க, அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க, அதுக்கு விதண்டாவாதமா எதிர்கேள்வி கேட்டு ஆட்சேபனை பண்ணி அதை நம்ம புரிய வச்சுட்டாதான் ஏத்துக்குவாங்க. புரிய வைக்கலன்னா திருப்பி திருப்பி அப்ஜெக்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க, நான் இதை ஏத்துக்க மாட்டேன், நீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க, தெளிவா சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்திலயே உண்டு. ஏன்னா இந்த வேதாந்த சாஸ்திரம் வந்து ஏன்னா இன்னைக்கு நேத்தா வந்தது, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா நடைமுறையில் இருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனிதர்கள் வந்திருப்பாங்க, ஒவ்வொரு மகான்கள் தோன்றியிருப்பாங்க. அப்போ அவர்களிடத்துல எழுந்திருக்கிற அந்த வார்த்தைகள், கேள்வி பதில் பகுதிகள், இதெல்லாம் வந்து அவர்களை தெளிவுபடுத்துவதற்கும் பயன்படும். ஆட்சேபனை பண்ணுவதனால அதற்கான விளக்கத்தை வந்து குரு கொடுக்கும்போது மற்ற மாணவர்களுக்கும் அது புரியும். அப்போ இப்படிதான் இந்த ஸ்லோகத்துல வந்து இந்த பூர்வ பட்சிகள் மூலமா பல விளக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப இந்த மனோமயம் வந்து கனவு, கற்பனை, நனவு ஆகிய எல்லாவற்றையும் உண்டாக்குனாலும் நம்ம பார்க்குற இந்த ஜாக்கிரத் உலகம் வந்து வெளியில் இருக்கிறது, அதனால அது நம்முடைய மனதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க நம்ம ஆழ்ந்து கேள்வி கேட்கப்பட்ட ஒரு நிலையில இந்த ஜாக்கிரத் உலகம் உண்மையாகவே வெளியில் இருக்கா அல்லது மனதின் தோற்றமா, மனதின் மாயமா, மனோமயமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்புனா, இந்த கனவு உலகம் மனதில் இருக்கு, நனவு உலகம் நமக்கு வெளியே இருக்குது அப்படிங்கிறதுல வர்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் வெளிப்பாடை நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், நனவு உலகமா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் பிராரப்தம். அதாவது பிராரப்த கர்மா அப்படின்னு நம்ம கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை வாழ்றோம் இல்லையா, அப்படி கொண்டு வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்முடைய பூர்வ சம்ஸ்காரங்கள், வாசனைகள் தான் இங்க ஆக்டிவேட் ஆகி நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. இப்ப அவரவருடைய அனுபவங்களும் அவரவருடைய வாழ்க்கையும் அவரவர்களுடைய எண்ணம் சார்ந்தது, ஆனால் அது இந்த பிறவியில நடந்ததானா இல்லை, ஏற்கனவே நாம் ஏற்றி வைத்து கொண்ட வாசனைகள், சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அதை நம்ம அனுபவிப்பதற்காகத்தான் இப்ப இந்த பிறவியில வந்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே மனதின் வாசனைகளை பூர்த்தி செய்ய முடியாம உடம்பு விட்டுருப்போம் முற்பிறவியில. அப்ப நம்ம அதை இன்கம்ப்ளீட்டா உடம்பு விட்டதுனால திருப்பி ஒரு பிறவி எடுத்து அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது சாஸ்திரம் சுட்டி காட்டி. அப்ப மனம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆசை உலகத்தை அனுபவிக்க மீண்டும் மீண்டும் விரும்புது. ஏன்னா இதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த உலகம் வந்து எப்பயுமே சுவாரஸ்யமானது தான், அது நல்ல விஷயங்களும் இருக்கு கெட்ட விஷயங்களும் இருக்கு. நீங்க எப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ள போனாலும் அது சுவாரஸ்யத்துல கொடுக்கும். நீங்க நல்ல விஷயத்துல பண்ணாலும் சுவாரஸ்யமா இருக்கும், கெட்ட விஷயத்த பண்ணாலும் சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப மது மாமிசம், இப்ப போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறவெல்லாம் சுவாரஸ்யம் இல்லாமையே அடிமையாகிறான், அவனுக்கும் சுவாரஸ்யமா தான் இருக்கும், அந்த உலகம் வந்து ஆனந்தமா இருக்குங்க, அருமையா இருக்குங்க அப்படிங்கிறான். இப்ப இந்த ஆன்மீகத்துல கூட பாத்தீங்கன்னா அகோரிகள் அப்புறம் இந்த நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்களே, இவங்கெல்லாம் கஞ்சா அடிப்பாங்க. அந்த கஞ்சா அடிக்கும்போது அந்த போதையில் அப்படியே ஒரு மயக்கத்தில் இருப்பாங்க. அது ஒரு ஆனந்தத்தை அவங்களுக்கு கொடுக்குது இல்லை, அப்போ அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ இது மாதிரி எல்லா வகையிலையும் எதையோ ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது ஒரு சுவாரஸ்யம் இருக்கத்தான் செய்யுது. அப்படி தான் இங்கே நாம் அறியும் உலகம் வந்து நம்முடைய மனதில் உருவானது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லுது. சாஸ்திரம் சொல்றது மாதிரியே சங்கரர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் வந்து மன அனுபவம் தான், நம்முடைய ஏற்கனவே நம்முடைய மனம் வந்து பூர்வ சம்ஸ்காரங்கள் வாசனைகளுடைய அடிப்படையில இந்த பிறவி அனுபவிக்க வந்திருக்கு, அதுக்கு ஒரு ஸ்தூல உடல் எடுத்துக்கிட்டு இருக்கு, பருவுடல் எடுத்துட்டு இருக்கு. அந்த பருவுடலும் அந்த மனதின் எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையும். நீங்க வந்து எப்படிப்பட்ட ஆசைகளை நிவர்த்தி பண்ணணுமோ அப்படிப்பட்ட உடல் கிடைச்சிரும். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது கெட்டது நீங்க நினைச்சாலும் நல்லது நினைச்சாலும் அதுக்கு தகுந்த உடம்பு மாறிடுங்க. நீங்க நல்லது நினைக்கணும்னா அதுக்கு தகுந்த உடம்பு கிடைச்சி நல்ல வாழ்க்கை வாழலாம், கெட்டது அனுபவிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த உடம்பு கிடைச்சி கெட்டது வாழ்ந்துடும். அப்படின்ற மாதிரி நடைமுறைகள் நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு காரணக்காரிய நியதியில் இருக்கு. நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஏன் அப்படி நடக்குது, தப்பா நடக்குது, இது சரியா நடக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் சாஸ்திரம் வந்து அதை தெளிவா சொல்ல வருது. எப்படி சொல்ல வருதுன்னா, இங்க தப்பு சரி அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஏன்னா வேதாந்தம் பொறுத்த வரைக்கும் இருமைகள் கிடையாது. அப்ப நாம கேட்கலாம், எப்படிங்க ஒரு சம்பவம் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது, அக்கிரமம் நடக்குது, அது வந்து தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா, சமம் சொல்றீங்களான்னு கேட்டா, அது சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் சமம் தான், நம்மை பொறுத்த வரைக்கும் தான் அது தப்பு. ஏன்னா நாம வந்து நடைமுறையில இப்ப இது பண்றாங்களே, அக்கிரமம் பண்றாங்களே, அழிச்சாட்டியம் பண்றாங்களே, அநியாயம் பண்றாங்களே அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும், அது நமக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்து ஆழமா ஊடுருவி பார்த்தா, இந்த சாஸ்திரம் மட்டும்தான் நம்முடைய பூர்வ சம்ஸ்காரங்கள் வாசனைகளை அனுபவிக்க நம்ம வந்திருக்கிறோங்கிறத காட்டி கொடுத்துட்டு, அப்ப உங்க வாழ்க்கையில சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அது நீங்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்த விருப்பத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இங்க புரிய வைக்குது. நான் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பழசெல்லாம் சொல்லுவேன், நீங்க மறந்துருப்பீங்க, திருப்பி ஒரு டைம் ஞாபகப்படுத்துறேன். அதாவது நம்ம நடந்த சம்பவம், உண்மை சம்பவத்தையே நான் சொல்றேன். அது வந்து சிலருக்கு அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணலாம், ஆனா உண்மையை சொல்லணும் இல்லையா. இப்ப நான் வந்து சொல்ல போய் கடைசியில் என்னடா இப்படி பேசுறாருன்னு நினைக்க கூடாது. ஏன்னா இப்ப ஏற்கனவே இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஊனமுற்றவரை போய் நீ வந்து பிறவி ஏற்கனவே பண்ண பாவத்துலதான் உனக்கு இந்த பிறவியில ஊனமா பிறந்திருக்கேன்னு சொல்ல போய் தானே அவருக்கு பிரச்சனையாகி ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்தார் ஒரு ஆன்மீகவாதி, உங்களுக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் வந்து வெளிப்படையா நம்ம சொல்லலாம். சில மாற்று மதத்தினர்கள் என்ன செய்வாங்கன்னா, நீ எப்படி அதை சொல்ற, அது கேரண்டி இருக்கா, எந்த அடிப்படையில நான் ஊனமா பிறந்ததுக்கு என்னுடைய பாவம் தான் காரணமா, அப்படி நல்லா பிறந்தா நீ புண்ணியம் பண்ணிருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்டு விதண்டாவாதமா குதர்க்கமா நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் சான்றுகள் இருக்கான்னு கேட்பாங்க. இப்ப நம்ம வந்து அறிவியல் பூர்வமான சான்றுகள் இதை கொடுக்க முடியாது, ஏன்னா இது வேதாந்தம் தானே சொல்லுது, அப்ப சாஸ்திர ஞானம் தான் இதை கொடுக்கும். ஆனா நம்ம சயின்டிபிக்கலா வந்து நீங்க ஊனமா பிறக்கிறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டா சயின்ஸ் அதுக்கு 1000 காரணம் சொல்லும். நீங்க வந்து இந்த இயற்கை மாற்றங்கள்ல வந்து நீங்க ஏதோ அந்த கிரகணம் பிடிக்கிற டைம்ல நீங்க ஏதாவது சாப்பிட்டதுனால உங்களுக்கு ஒவ்வாமை காரணமா உடம்பு வளர்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சயின்ஸ் வந்து இந்த எக்லிப்ஸ் டைம்ல பண்ற விஷயத்த அப்படி ஒரு காரணமா சொல்லும், அது சாஸ்திரமும் சொல்லும். அப்புறம் வந்து ஏதோ மெடிசின்ஸ் நீங்க சாப்பிட்ட மருந்துகள் வந்து ஏதோ உள்ள போய் குழந்தைக்கு தொந்தரவு பண்ணி அந்த குழந்தை ஊனமா போயிடுச்சு. நீங்க வந்து விஷம் சாப்பிட்டுட்டீங்க, அந்த பிரெக்னன்ட் லேடி வந்து ஒரு விஷத்தை குடிச்சிட்டா, அந்த விஷம் உள்ள போன உடனே அவளை காப்பாத்திட்டாங்க, ஆனா அந்த குழந்தை ஊனமா பிறந்துருச்சு, அப்படி இப்படின்னு பல காரணங்களை சயின்ஸ் சொல்லும். ஆனா சாஸ்திரம் வந்து இதை ஏன் அப்படி பாக்குதுன்னா, ஏன் அப்படி அவ விஷத்தை சாப்பிடணும், ஏன் அந்த குழந்தை ஊனமா பிறக்கணும், அப்ப அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணக்காரியம் இருக்குதுங்கிறத நம்முடைய சாஸ்திரம் ஆராய்ந்து பார்க்கும். அதுக்கு ஒரு உண்மை சம்பவம் நான் என்ன சொல்றேன்னா, அது பல ஆண்டுகள் இருக்கும், ஒரு 5-6 வருஷம் இருக்கும். டெல்லியில வந்து ஒரு பொண் வந்து பஸ்ல போறா காலேஜ் முடிஞ்சு, அப்ப வந்து அவளுக்கு பஸ்ல போகும்போது எல்லாருமே பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாங்க, தனியா அந்த பெண்ணு மட்டும் தனியா பஸ்ல இருக்கா. அப்ப கொஞ்சம் அடுத்த ஸ்டாப்பிங்ல ஒரு 4-5 பசங்க ஏறுறாங்க, யங்ஸ்டர்ஸ் ஏறினவுடனே யாருமே அங்கே கேர்ள்ஸ் இல்லை, ஐயோ ஒருத்தி மட்டும் இருக்கிறா. உடனே இந்த 4 பேருக்கு வந்து காம உணர்ச்சி வந்து அந்த பெண்ணை பஸ்லேயே கற்பழிக்கிறாங்க. இது நடந்த சம்பவம், நான் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன், இது நியூஸ் வந்தது. அப்போ கற்பழித்த உடனே அந்த பொண்ணு பாதிக்கப்படுறா, உடனே அது கோர்ட்டு கேஸுன்னு போய் அந்த பசங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, அவன் இறந்தும் போயிட்டானுங்க, கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ அவனுங்கெல்லாம் செத்துட்டானுங்க, அதான் பெரிய கேஸ் அது. ஏன்னா ஒரு பெண்ணை வந்து பப்ளிக்கா வந்து பஸ்ல கற்பழிச்சிருக்கான்னா அப்ப என்ன ஜனநாயக நாடு, அப்ப பஸ்ல கண்டக்டர் டிரைவர் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அப்படி இப்படி நிறைய கேள்விகள் கேட்டு அது பெரிய ஒரு ஆர்குமெண்ட் போச்சு. அது டெல்லியில நடந்த உண்மை சம்பவம். பட் இது வந்து யதார்த்தமா நடைமுறையில கேஸ் கோர்ட்டு இப்படி ஒரு மிருகத்தனமா மனிதன் நடந்துட்டான், அஞ்சு பேர் கற்பழிச்சாங்க, அந்த அஞ்சு பேரும் மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, அவன் இறந்து போயிட்டான். பட் இது சாஸ்திரம் எப்படி பார்க்கும் அப்படின்னா, ஒரு பெண்மணி ஐந்து பேரால் கற்பழிக்கப்படுறான்னா சும்மா கற்பழிக்க முடியாது, அவளுடைய ஆசையை அந்த இடத்துல நிறைவேற்ற வேண்டியிருக்கு. அதாவது இயற்கை என்ன பண்ணோம்னா, இந்த டைம்ல அவ பெண்ணா பிறந்ததுனால ஐந்து ஆண்கள் கற்பழிச்சிருக்கலாம், ஆனா முற்பிறவில அவ ஆணா இருந்திருக்கலாம், அப்ப அவளுக்கு பல பெண்களோட போகம் செய்யணும்னு ஆசை இருந்திருக்கலாம். கான்செப்ட் இப்படி பார்க்கணும். ஒரு மனிதன் இருப்பான், அவனுக்கு வந்து பல பெண்களோட உடல் உறவு கொள்ளணும்னு ஆசை இருக்கும், ஆனா வாய்ப்பு கிடைக்காது, ஏதோ ஒரே ஒரு மனைவியோட மட்டும் வாழ்ந்துட்டு செத்து போயிருப்பான். அவனுக்கு இன்னும் வேற வேற பெண்களை அனுபவிக்கணும்னு முயற்சி எடுத்திருப்பான், சான்ஸ் கிடைக்காது. ஆனா அவனுடைய ஆசை அடங்காமே அவன் வாழ்க்கைய விட்டுடுறான், உடம்பு விட்டுடுறான். அப்ப சிலர் வந்து பிராக்டிக்கலா நிறைய ட்ரை பண்ணி பார்த்து அடிபட்டு சமுதாயத்தால தூற்றப்பட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு போறவங்களும் இன்றைக்கும் இருக்காங்க. இன்னைக்கும் வந்து அந்த மாதிரி கெட்ட எண்ணம் உள்ள மனிதர்களை நம்ம பாக்குறோம். அது முடியாம ஒருத்த மரணத்தை தள்ளிவிட்டான்னா அவனுக்கு மறுபிறவி பெண்ணா மாறிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. அது இந்த மாதிரி மனித உருளை வந்தா இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா பிறவி மாறி நாயா பிறந்துடும், பெண் நாயா பிறந்துடும். பெண் நாயா பிறந்தா ஒரு அஞ்சாறு ஆண் நாய்கள் வந்து அனுபவிக்கும். அப்போ அந்த ஃபீலிங்கை அப்படி தீர்த்துக்கிறதுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தே தீரணும். இதுக்கு என்ன காரணமான மைண்டு தான், இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து சாஸ்திரம் சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பதிவு இருந்துட்டா அதனுடைய பலாபலன்களை நீங்கள் எந்த பிறவியில் வேணால் அனுபவிக்கலாம், ஆனால் உடம்பு மாறிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ ஆணாவே வந்து அந்த ஆணாவே அடுத்த பிறவியில வந்து அந்த மாதிரி அனுபவிக்க முடியுமான்னா சொல்ல முடியாது. நீங்க அஞ்சாறு பெண்கள் அனுபவிக்கணும்னு ஆசை இந்த பிறவியில் இருக்கு, ஆனா அனுபவிக்காமையே உடம்பு விட்டுட்டீங்க, அடுத்த பிறவியில நீங்க பெண் நாயா பிறந்துருவீங்க, அப்ப அஞ்சாறு ஆண் நாய்கள் வந்து அனுபவிக்கும். அப்ப சேம் தானே, உங்களுக்கு என்ன அந்த ஃபீலிங்ஸ் அடிக்கடி போக்கிக்கணும், அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், அதுக்கு என்ன மாதிரி வாய்ப்புன்னு தேடுறீங்க. அது மனித பிறவியில சட்டம், ஒழுங்கு, ஒழுக்கம், கோர்ட்டு கேஸு அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால உங்களால வெளிப்படையா செய்ய முடியாது. ஆனா மிருகமா மாறிட்டா உங்களுக்கு எல்லாம் வெளிப்படையா செய்யலாம்ல. அப்ப உங்களுக்கு கேள்வி கேட்க யார் இருக்கா? ஒரு பெண் நாயை பத்து ஆண் நாய்கள் சூழ்ந்துகிட்டு இது பண்ணும்போது யாராவது போய் கோர்ட்டு கேஸ்ன்னு போவாங்களா? அது மிருகத்தினுடைய குணம்னு சொல்லி கண்டுக்காம போயிடுவாங்க. அதுவே ஒரு மனிதனை, ஒரு பெண்ணை வந்து அஞ்சு ஆண்கள் போட்டு கற்பழிச்சானா கோர்ட்டு கேஸ்ன்னு போகாம இருப்பாங்களா? இது மனித சமுதாயத்துக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கு. அப்ப இதை நாம வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு இப்படி இருக்கு, இது வந்து மனித சட்டத்திட்டங்களுக்குள்ள இப்படி இருக்கு, ஆனா ஈஸ்வர சட்டத்திட்டங்களுக்குள்ள அப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிய வைக்கிறேன். இந்த விஷயத்தை எடுத்து சொன்னாதான் உங்களுக்கு எளிமையா புரியுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை எடுத்து சொல்றேன். ஏன்னா ஈஸ்வர நியதிக்குள்ள நீங்க எப்படிப்பட்ட ஆசைகள்ல வச்சாலும் சரி அதை ஆக்டிவேட் ஆகி பலாபலனை கொடுத்துரும், ஆனா பாடி மாறலாம். இந்த பாடியிலேயே நடக்கும். இப்ப நான் ராமசாமியா பிறந்திருக்கிறேன், என்னால இந்த ராமசாமி வாழ்க்கையில சில விஷயங்களை அனுபவிக்க முடியல, அடுத்த பிறவிலையும் நான் மனித உடம்புலயே ராமசாமியா பிறந்து அனுபவிப்பேனான்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. அடுத்த பிறவியில உங்களுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், ஆனா அது அந்த மாதிரி வாய்ப்புக்கு உடம்பு மாறினாலும் மாறலாம், அது நம்ம கையில் இல்லைங்கிறத இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப ஏன் இந்த டாபிக் எடுத்து இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுதான் மன அனுபவம். மனசுக்கு ஒரு அனுபவம் தேவை, அதுக்கு ஒரு பாடி தேவை. அதாவது வேதம் வந்து அருமையா புரிய வைப்போம், மனசுக்கு ஆசைகள் இருக்கு, அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு தேவை இருக்கு, அந்த தேவையை வந்து எப்படி நிறைவேற்றிக்கும், மனசே வந்து நிறைவேற்றிக்குமா? அதுக்கு நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன். இப்ப நான் லட்டு சாப்பிடணும்னு மனசுல நினைக்கிறேன், உடனே மனசே லட்டு சாப்பிடுமா? சாப்பிட முடியாது. மனசு சாப்பிடணும்னு நினைச்ச உடனே இந்த உடம்பு தான் அந்த லட்டை சாப்பிடறதுக்கான ஏற்பாடுகளை செய்யும். ஒண்ணு இதே சமைக்கும், இல்லைன்னா கடைக்கு போவோம் வாங்கிட்டு வரோம், அப்புறம் அதை இதே வாயில போட்டு மென்று முழுங்கி அருமையா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு பிராக்டிக்கலா அந்த லட்டு சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் பருவுடல் தேவைப்படுது, அதுக்கு தான் மனோ உடல் என்ன பண்ணுதுன்னா பருவுடலை வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பருவுடலுடைய பர்பஸ் என்ன? மைண்டுக்காகத்தான், மனதனுடைய தேவைக்காக தான். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க அனுபவம் ஜீவருக்கு நடக்குதுங்கிறது அவரவர்கள் எண்ணம் போல, அவரவர் மனம் போல வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம நடைமுறை வார்த்தைகள் வந்து கடுமையா இப்படி எல்லாம் சொன்னா சிலருக்கு ஆசைகள் இருந்தால் கூட அதெல்லாம் மாற்றிக்கலாம்ல, அதுக்காக நம்ம வெளிப்படையாகவே பேசுகிறோம். ஏன்னா ஆணோ பெண்ணோ அவர்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதுன்னு இன்றைய காலகட்டத்தில் தெரியாது. இன்றைய கலியுகம் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை நோக்கி போயிட்டு இருக்குது. அப்போ இதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனோபாவம் இருக்கலாம், அவனுடைய வாழ்க்கை சூழல் அவன் அப்படி மாற்றி இருக்கலாம். அப்புறம் அவன் கையில் இருக்கிற மீடியா ஃபோனு டிவி எல்லாம் அவனுடைய அந்த மாதிரி சூழ்நிலையில் உருவாக்கலாம். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இங்கே மனம்தான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இமீடியட்டாக நம்ம வந்து மனதை பக்குவப்படுத்தி நல்ல நிலைமைக்கு போகிறத ஏற்பாடு பண்ணிக்கணும். இல்லைனா இந்த மனித பிறவி கிடைச்சுமே வாழ்க்கை வந்து வீணாக போயிடும், திருப்பி திருப்பி இந்த பிறவி சக்கரத்தில் சுற்றணும் அப்படிங்கிறத இந்த விஷயத்த சொல்கிறார். அப்போ இதுக்கு தான் நமக்கு விழிப்புணர்வு தேவை. விழிப்புணர்வு தான் இங்கே உண்மையான பிறவி சக்கரத்தை கடப்பதற்கான அறிவு, புத்தி. அப்போ அந்த புத்தி விழிச்சுக்கிட்டா நம்ம பிறவி கடலை கடக்கலாம், தேவையில்லாத விசேஷ சுகங்களில் மாட்டாமல் இருக்கலாங்கிறத இந்த ஸ்லோகம் சொல்லுது. 25வது ஸ்லோகத்தில் கனவு மனோமயம்தான் ஆனால் அது கற்பனை தான், ஜாக்கிரத உலகம் மனோமயம்தான் ஆனால் அதுவும் கற்பனை தான், ஆனால் மனம் ஆசைப்பட்டால் அதை அடைஞ்சே தீரும். அது எப்படிப்பட்ட ஆசைகளை அனுபவிக்கணும்னு விரும்புதோ அப்படிப்பட்ட உடம்பு எடுத்துக்கிட்டு நடைமுறைக்கு வந்துடும், அந்த ரோலை பண்ணிட்டோம், அந்த ரோலை பண்ணிட்டு அந்த கேரக்டரை முடிச்சிடும். ஆனால் அந்த ரோலுக்கு உண்டான நல்லது கெட்டது அதெல்லாம் தெரியாது அதுக்கு. இது நல்லதுங்க, இப்படி பண்ணால் நல்லது, அப்படி பண்ணால் அது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஆசைப்பட்டாச்சு அதை அனுபவிக்கணும். அப்போ அதுக்கு சூழ்நிலை வேணும், அந்த சூழ்நிலையை உருவாக்கிக்கும். இதுதான் காரண காரிய நேதி, காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. அதாவது சயின்ஸ் வந்து அதை காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரின்னு சொல்லுவோம். சயின்ஸ் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரின்னு சொன்னாலும் இந்த மாதிரி சாஸ்திரம் சொல்றதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வேற வேற பாணியில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வளரிட்டு இருப்பானுங்க. ஆனால் உண்மையாகவே என்னன்னா, நீங்கள் ஒரு ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அதற்கான எதிர்வினை இருக்குங்கிறத அறிவியலும் மறுப்பது கிடையாது. ஆனால் அந்த எதிர்வினை வருவதை சாஸ்திர ரீதியாக சொன்னால் மட்டும் மறுத்துக்கிறாங்க. அதுக்கு என்னன்னா, அதுக்கு தான் சிலர் வேணும்னே அந்த மாதிரி மதம் சமயம் இதையெல்லாம் எதிர்க்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு. அது வந்து எப்பயுமே விதண்டாபாதமாக தான் வம்பு பண்ணும், அது இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை விவகாரத்துக்குள்ளே கொண்டு வரும். அதனால அவங்க கிட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. அவங்க அப்படிதான் நினைச்சாங்கன்னா சரி அப்படியே இருக்கட்டுங்கன்னு விட்டுட்டு வந்துடணும். அப்படிதான் நம்ம வாழ்றது, நமக்கு சேஃப்டின்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது 26வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, வாதம் மானே தூ மேயேன யோகாத்து சாத்து விசயாக்கிருதிகி பாஷ்ய வார்த்திக காராபியாம் அயமர்த்த உதாக்கிருதகா. இங்க அருமையான ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, மனம் வந்து புத்திசக்தியாக மாறி ஒரு புறப்பொருளோட தொடர்பு கொள்ளும்போது அதனுடைய வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. அப்போ அதனால் நாம் காணுகின்ற உலகம் மனதின் உருவான அதே வடிவம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்யுது. அப்போ எப்படி மனதுக்கு அப்படி ஒரு வடிவத்தை எடுத்துக்குது அப்படின்னா, அது என்ன விருப்பப்படுதோ அதுக்கு ஏற்கனவே அதுக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்கணும். அதாவது இப்போ லட்டுங்கிறது உங்களுக்கு திடீர்னு லட்டு மனசுக்கு தோணுமா? ஏற்கனவே லட்டு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் தான் உங்களுக்கு லட்டு மனசுக்கு தோணும், இல்லைன்னா லட்டை பற்றி நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. அப்போ ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அனுபவத்தில் இருக்குது, ஆனால் அதை திருப்பி அடையணுங்கிற ஆசை மனசில் இருக்குது. அப்போ ஒரு டைம் லட்டு சாப்பிட்டேன் எனக்கு திருப்தி ஆகிடுச்சின்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அன்னைக்கு வேணால் சொல்லுவோம், ஒரு சாப்பிட்ட அன்னைக்கு வேணால் போய் இன்னைக்கு லட்டு சாப்பிட்டுட்டேங்க திகட்டிடுச்சு போதுங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவோம். ஆனால் ரெண்டு நாள் கழித்து அதே வாய் என்ன கேட்கும், திருப்பி லட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் கேட்கும். ஆனால் அன்னைக்கு திகட்டாது, சாப்பிட்ட அன்னைக்கு தான் திகட்டும். ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா திருப்பி லட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஆசை வருதா இல்லையா? அப்போ ஏன் அப்படின்னா, மனசு அப்படிதான், ஒரு விஷயத்தை ஒரு டைம் மட்டும் பற்றுனா விடாது, மீண்டும் மீண்டும் அதை பற்றத்தான் பார்க்கும். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம விழிப்புணர்வோட விவகாரம் பண்ணணும். அதாவது நம்ம செய்கிற செயல் வந்து ஏன் மீண்டும் மீண்டும் செய்கிறோம், அப்படி மீண்டும் மீண்டும் செய்வதற்கு எது காரணமா இருக்குது அப்படி நம்ம ஆராய்ந்து பார்த்தா மனசு தான் காரணமா இருக்கு. அப்போ அதனாலதான் மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனம் போன போக்கில் போக வேண்டாம். ஔவையாருடைய பாடலெல்லாம் இருக்கும், ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படின்னு. அந்த காலத்துல வந்து கொன்றை வேந்தன் அந்த மாதிரி நிறைய நூல்கள்ல ஔவை பிராட்டியார் பாடின பாடல்கள் இருக்கு. மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே வருவார். அப்படிதான் இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை எளிமையா மாணவ பருவத்திலேயே நமக்கு கொடுத்துட்டோம்னா நல்ல ஒரு விதை விதைச்சிட்டா அது நல்ல பலனை கொடுத்துரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய கல்வி திட்டத்துல திட்டமிட்டு இவையெல்லாம் நீக்கப்பட்டு எடுத்த உடனே பயங்கரமான அப்படி அவங்க படிச்ச உடனே பெரிய டாக்டர் ஆயிடணுங்கிற மாதிரி ஒன்னாம் கிளாஸ்லேயே டாக்டர் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் எடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் சிலபஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாவது கிளாஸ் குழந்தைங்களுக்கே பெரிய சயின்டிஸ்ட் மாதிரியும் பெரிய விஞ்ஞானி மாதிரியும் சப்ஜெக்ட் கொடுத்துட்றாங்க. அதுங்க இப்பயே படிச்ச பெரிய அறிவாளியா மாறுங்கிற மாதிரி இவங்க மனோபாவம். ஆனா அது என்ன ஆயிடுதுன்னா குழந்தைகளை வல்கராகவும் மோசமான மனோபாவத்தில் தான் கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃபெயிலியர்ன்ட்டு நான் கடந்த முறையும் சொன்னேன். ஏன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, எவ்வளவு சமுதாய சீர்கேடல் நம்ம கண்ணெதிரில் பார்க்குறோம், அதுக்கு கல்வி முறையும் ஒரு காரணம்ங்கிறதுனால சொல்ல வேண்டியதாக இருக்கு. அப்போ அதனால் இந்த மனசானது ஒரு பொருளுடன் தொடர்பு கொண்டால் அதன் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. அதனால் நாம் காணுகின்ற உலகம் மனதில் உருவான வடிவம். இதை சங்கரர் மற்றும் சுரேஸ்வராச்சாரியார் போன்றவர்களும் இதை பற்றி அவர்களுடைய பாஷ்யத்திலே மிக தெளிவாக விளக்குகிறார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். அதை வந்து வித்யாரண்யன் சொல்றார், ஜாக்கிரத் உலகம் மனோமயம், தீர்வு என்ன அப்படின்னா மனம் பொருளின் வடிவம் எடுக்கும், ஆனால் அனுபவம் மனதில் தான் நிகழும் அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறார். அப்ப மனசு வந்து ஒரு விருப்பமான விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும். எப்படின்னா திருப்பி அதே லட்டு தான், இப்ப லட்டு விருப்பப்படுறேன், லட்டு மனசு தான் விரும்புது, லட்டை வந்து நான் ரெடிமேடா வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம், இல்ல நானே ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், கடலை மாவு எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்து நானே கூட தயார் பண்ணலாம். அதுக்கு எனக்கு ஒரு உடல் வேண்டியதா இருக்கு இல்லையா, வாங்கிட்டு வர போகணுனாலும் எனக்கு பாடி வேணும், சமைச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் பாடி வேணும். ஆக மொத்தத்துல நான் வந்து இந்த பரு உடலை வைத்து கொண்டு அந்த லட்டை நான் என்ஜாய் பண்றேன். அப்ப நான் லட்டை வாங்கி ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுறதுக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு மாதிரி இந்த நெய் மனம் என்னுடைய மூக்குல போகுது, அப்புறம் அந்த சுவை வந்து ஒரு மாதிரி ரசம் வந்து என்னால் நாக்கில் உணரப்படுது. பட் இந்த ரெண்டுமே நாக்கே உணருதா, மூக்கே நுகரும் போது அது அறிஞ்சு கொள்கிறதா அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பாருங்களேன். உண்மையிலேயே மூக்கும் நாக்கும் கருவிகள் தான், ஆனால் அதை உணர்வது யாருங்க அப்படின்னு கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தனை பண்ணி பாருங்க. அந்த உணர்வது தாங்க இங்கே எல்லாமே இருப்பாக இருக்குது. அதுதாங்க அறிவு, புத்தி, மனசு அப்படின்னு பல பரிமாணங்களுக்குள்ள பறந்து கிடக்குது. அப்ப அதுக்கு தான் தெரியும் இது இது இப்படி இப்படிப்பட்ட சுவை, இது இப்படி ரசிக்கத்தக்கதா இருக்குது, இது இப்படி சங்கடப்படுவதாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஒரு அனுபவத்துக்கான ஊடகமாக கருவியாக இந்த உடல் இருந்தாலும் கூட உண்மையில் அனுபவம் யாருக்கு அப்படின்னு கேட்டா மனசுக்கே தான். ஏன்னா மனம்தான் அந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ண முடியும். அப்ப லட்டை சாப்பிட்டுட்டு ஆஹா சூப்பரா இருக்கு, எக்ஸலண்ட் டேஸ்ட் அப்படின்னு சொல்றது எது, அதே மனசு. அப்ப ஆசைப்பட்டதும் அதே மனசு, அதை சூப்பர் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்றதும் அதே மனசு சாப்பிட்டுட்டு. ஆனா சாப்பிட்றதுக்கு மட்டும் பாடியை யூஸ் பண்ணிக்கும், ஆசைப்படுறதுக்கும் ஆசைப்பட்ட பொருளுடைய அனுபவத்தை ஷேர் பண்றதுக்கும் மனசு இருக்கும். ஆனா அந்த இடையில பருவுடல் இல்லாவிட்டால் அந்த அனுபவம் நிகழாது. அப்ப பருவுடல் இருந்து விட்டால் மட்டும் போதுமானா இல்லை, பருவுடலோட அந்த அறிவு சம்பந்தப்படணும், அந்த ஆத்மா சம்பந்தப்பட்டிருக்கும், அப்போதான் மனதினால் அதை என்ஜாய் பண்ண முடியும். அப்போ இப்போ இங்கே நல்லா கவனிங்க, மூணு விஷயம் இருக்கு, பருவுடல் இருக்கு, மனசு இருக்கு, இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக அறிவு இருக்கு. அறிவு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பருவுடலும் மனசும் ஆக்டிவேட் ஆகி இந்த உலகத்தில் விவகாரம் பண்ண முடியும். வெறும் மனசு மட்டும் இருந்தாலும் விவகாரம் பண்ண முடியாது, வெறும் பருவுடல் மட்டும் இருந்தாலும் விவகாரம் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறோம், பருவுடல் மட்டும் இருந்து ஒருத்தர் கோமா நோயாளியா இருந்தான்னா அவனுக்கு மனசு வேலை செய்யாது, அப்ப அவனுக்கு வாழ்க்கை கிடையாது. இல்ல ஒருத்தன் வந்து மனநோயாளியா மாறிட்டான், அவன் மனம் போன போக்குல சட்டையை கிழிச்சுக்கிட்டு அப்படியே அம்மனத்தோடு சுத்திக்கிட்டு இருக்கானே கூட வச்சுக்கோங்க, அவனுக்கு உடலே தெரியாது. அவன் மனசளவுல அவன் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றான், ஆனா தன்னுடைய உடல் இப்படி மற்றவர்களால் தூற்றக்கூடிய கேவலமா மதிக்கக்கூடிய அளவுக்கு நான் குளிக்காம இருக்கிறேன், ட்ரெஸ் போடாம இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த உடல் பற்று இருக்காது பாருங்க. அப்ப உடல் அபிமானத்தை அந்த இடத்துல அவன் விட்டுட்டான், மனசு அளவில் அவன் மனநோயாளியா இருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட மனநோயாளிகளும் உடலை விட்டுடுவாங்க, உடல் வச்சுக்கிட்டு மனதை விட்டுடுவாங்க. ஆனா ரெண்டுமே வாழ்க்கை இருக்கும், ஆனா வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் இருக்காது. ஏன் அப்படின்னா வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யத்துக்கு பின்னாடி அறிவு இருக்கணும், புத்தி இருக்கணும், ஆத்மா இருக்கணும், அப்பதான் நீங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துலதான் நாம என்ன உங்களுக்கு விழிக்க சொல்றோம் அப்படின்னா, அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கைய உண்மையிலேயே சரியா வழி நடத்தக்கூடியது அந்த அறிவு தான், அந்த புத்தி தான், அந்த ஆத்மா தான். அப்ப அதை நீங்கள் நான் என்று உணர்ந்து விட்டா, இதே உடலையும் மனதையும் நீங்க வச்சிருக்கிற கருவின்னு புரிந்து கொண்டா, இதனுடைய பர்பஸ நீங்க மாத்தி பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதான் விஷயங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் லாஜிக், அதாவது நமக்கு பயன்படுத்த தெரியாம ஒரு கருவியை கையில கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சுக்கிட்டு திரு திருன்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கிறோம், அதை இப்படிதாங்க பயன்படுத்தணும்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாரு, அப்ப உடனே அதை நம்ம பயன்படுத்தி நம்முடைய பர்பஸ்க்கு அதை பயன்படுத்திக்கலாம்ல. அப்ப நமக்கு பயன்படுத்த தெரியாம ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அதை தான் இங்க வேதாந்த சாஸ்திரம் புரிய வைக்குது. என்ன புரிய வைக்குதுன்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட உடலும் மனமும் இந்த உலகத்தை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதுக்காக பயன்படுத்தும் கருவி. அதை நீ பயன்படுத்த தெரியாம கண்டபடி மனம் போன போக்குலையும் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பையும் கொண்டு போய் கெடுத்துக்கிட்டு, எனக்கு வாழ்க்கையில நல்லதே வரல, எனக்கு சந்தோஷமே இல்லை, சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாருடைய குற்றம்? நம்முடைய குற்றம் தானே. அப்ப மனம் வந்து இந்த மாதிரி நம்ம விருப்பக்கூடிய விஷயத்துல அந்த பொருள் மீது பற்று வைத்து கொண்டு அந்த பொருளாகவே மாறிவிடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. எப்படி உதாரணமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம மனம் எப்படிங்க பார்க்கிற பொருள் அப்படியே அந்த வடிவத்தை எடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீங்க ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது மரத்தை பாக்குறீங்க, உடனே உங்க மைண்ட் வந்து அது மரம்னு சொல்லுது. மரம்னு சொன்ன உடனே உங்க மைண்டுக்குள்ள மரம் வந்துருது. அப்ப மரம்ங்கிற ஒரு வடிவம் உங்க மனது இருக்கிறதுனால தான் அங்க தோன்றி உங்க மனதின் மூலமாகவே அந்த மரம் இருப்பது உங்களுக்கு அனுபவம் ஆகும். அதே மாதிரி ஒரு மனிதனை பாக்குறீங்க, அந்த மனிதனை பார்த்த உடனே உங்க மனசு வந்து இந்த மனிதன் இவன் இன்னார் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணிக்கும். இமிடியேட்டா கேப்சர் பண்ணி அவர் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். இவர் தானே அவரு, ராமசாமி தானே அங்க போனவர், அவரு தான் இப்ப வந்திருக்காரு இந்த பக்கமா போயிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவருடைய கேரக்டர் இதை எடுத்துக்கும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், எல்லா அனுபவங்களும் மனதில் தான் நடக்குது, வெளியில் இல்ல. ஆனா வெளியில் இருப்பது போல தெரிவது மனதில் தான். அப்ப மனம்தான் நீங்க இந்த மாதிரி விஷயத்தை பிரதிபலித்து உலகத்தை காட்டி கொடுக்குது அப்படிங்கிறத பண்டைய ரிஷிகளும் ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் இந்த ஆதிசங்கரர் போன்ற அத்வைத வேதாந்திகளும் எல்லாரும் இதை வெட்ட வெளிச்சமா நமக்கு புரிய வச்சு அனுபவமா சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம தான் நடைமுறையில அதை கொண்டு வர மாட்டேங்கிறோம். ஏன்னா மனசுதான் இப்படி எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம சிறுத்திக்கலாம். மனசை வந்து கண்டபடி போக விடாம நல்ல விஷயத்தை நோக்கி திருப்பி விடலாம். அதுக்கு தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய தேவை என்ன, எதற்காக வந்திருக்கிறோம், இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன. இங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கலாம். ஒருத்தருக்கு பணமே பிரதானமா, பணத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஒருத்தருக்கு பெண் ஆசை பிடிச்சு பெண்கள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கலாம். இன்னொருத்தனுக்கு வேற வேற ஆசைகள். இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆசையில சிக்கிட்டு இருப்பான். ஆனா அது அவன் கொஞ்சமாவது தன்னுடைய மனம் இப்படி ஈர்க்கப்பட்டிருக்கு, எதையோ பற்றுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான்னா அது சரியா தவறா என்பதை அவன் மறுபரிசீலனை செய்து பார்க்கலாம். அதுக்கு மனதில் இருக்கிற புத்தி தான் தேவைப்படும். மனதின் உயர் பரிமாண புத்தி தான் அதை விசாரித்து பார்த்து சரியா தவறா என்று நமக்கு அந்த இடத்துல புத்தி சக்தி கொடுக்குகின்ற கட்டளையின்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள முடியும், சீர்திருத்தி கொள்ள முடியும். இந்த நிலைப்பாட்டுக்குத்தான் ஆகாமிய கர்மாவை மாற்றம் செய்வது என்று நாம் ஏற்கனவே சொன்னோம். ஏன்னா ஆகாமிய கர்மாவை மாற்றம் செய்வதற்கு மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம், மற்ற ஜீவராசிகளுக்கு சாத்தியம் கிடையாது. ரெண்டாவது, மற்ற ஜீவராசிகளுக்கு ஆகாமிய கர்மாவும் கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது பிராரப்தத்தை அனுபவிக்க மட்டும்தான் வந்திருக்கு. அதனால அதனுடைய வாழ்க்கையில சுகம் துக்கம் ரெண்டு மட்டும்தான் இருக்கும். அது சுகத்தை அனுபவிக்கலாம் எவ்வளவு நேரமோ அவ்வளவு நேரம் தான். அதுக்கப்புறம் அதுக்கு வாழ்க்கையில துக்கம் வந்துட்டா துக்கத்தை அனுபவிக்கணும் எவ்வளவு நேரமோ அவ்வளவு நேரம் தான். ஆனா நமக்கு மட்டும் ஆகாமிய கர்மாங்கிற பகுத்தறிவு இருக்கிறதுனால நாம வந்து சுகத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், துக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி துக்கத்தை நம்ம விருப்பப்பட்டா குறைச்சிக்கலாம், சுகத்தையும் குறைச்சிக்கலாம். அப்ப எல்லாமே நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஃப்ரீவில் இருக்கு. அந்த ஃப்ரீவில் தான் ஆகாமிய கர்மம். அதை நம்ம பலமுறை சொல்றோம், அது நிறைய பேருக்கு புரியல. அந்த பலமுறை ஏன் சொல்றோம்னா, மனித பரிமாணத்துலதான் இது சாத்தியம், மற்ற ஜீவராசிகளுக்கு இது சாத்தியம் இல்லை. அதனால நாம ஏதோ ஒரு ஏட்டு சுரக்காயை படிச்சுட்டு மனம் போன போக்குல போகாம நம்மிடத்துல இருக்கிற புத்தி சக்தியை கொண்டு இது நல்லதா கெட்டதா சரியா தவறா, நான் போவது சரியா தான் போயிட்டு இருக்கேனா அல்லது நான் திசை மாதிரி போகிறேனா தப்பா போயிட்டு இருக்கிறேனா அப்படிங்கிறத நமக்குள்ள மறுபரிசீலனை பண்ணி பார்க்கலாம், விசாரம் பண்ணி பார்க்கலாம். அதற்குத்தான் விவேகம் தேவைப்படுது அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறாரு. அப்ப இந்த உலகம் என்பது நம்முடைய சித்த விருத்தி தான், மனதில் இருக்கின்ற விருத்தி. விருத்தினா என்ன, ஆசைகள் எண்ணங்கள் இது மாதிரி விசேஷ சுகங்கள். அப்ப இந்த விருத்திகளை நம்ம நீக்க வேண்டும். எதுக்காக நீக்கணும், எப்படிப்பட்ட விருத்திகளை வச்சிருக்கிறோம்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அது நல்ல விருத்தியா கெட்ட விருத்தியா, மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எழுந்திருக்குது அப்படின்னு நீங்க விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும், இது நல்லதை பண்ணும் இது கெட்டது பண்ணும், இந்த எண்ணம் வந்து எனக்கு பின்னாடி கண்டிப்பா சிரமத்தை கொடுக்கும் துயரத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நீங்க நீக்கம் செய்து விடலாம். அந்த தேவையற்ற விருத்திகளை மனதில் எழுந்திருக்காம நீக்கம் செய்வது, நம்ம உண்மை நிலையில புத்தி பிரகாசிக்கக்கூடிய நிலையில நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்வது அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் இங்க ஞானிகளும் ரிஷிகளும் மகான்களும் பல அறிவுரைகளை உபதேசங்களை நமக்கு கொடுத்தாங்க. பதஞ்சலி யோக சூத்திரமும் முதல்ல ஆரம்பிக்கும் போதே இதை சொல்லுவோம், சித்த விருத்தி நிரோதகா, சித்தத்தினுடைய விருத்தியை இல்லாமல் செய்வது தான் யோகம். சித்த விருத்தி யோகம்னா சித்தத்தில் விருத்திகள் இல்லாமல் செய்வது. அப்ப சித்த விருத்தி நிரோதகா யோககா அப்படின்னு முதல் ஸ்லோகம் ஸ்டார்ட் ஆகும் பதஞ்சலி யோக சூத்திரத்துல. அப்ப யோகம் என்றால் சித்தத்தில் விருத்திகள் இல்லாமல் செய்வதுன்னா எப்படிங்க அப்படின்னா, இங்கதான் நம்ம விசாரணை பண்ணி பார்த்து எப்படிப்பட்ட எண்ணங்கள்ல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோங்கிறத பார்த்து நீக்கி நமக்கு என்ன நடைமுறைக்கு தேவை என்பதை நம்ம கொண்டு வரும்போது நமக்கு உண்மைத்தன்மை பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டா அப்ப அங்க சித்தம் அங்க இருக்காது, சித்தம் வந்து அறிவா மாறிடும். இங்க சின்ன ஒரு சேஞ்ச் நடக்கும், அந்த சேஞ்சஸ் தான் நான் போன கிளாஸ் சொன்னேன், சும்மா ஒரு மைனூட் சேஞ்ச் பண்ணணும். அதாவது மைண்டாவே இருந்தா மனம் போன போக்க நம்மளை இழுக்கும், அந்த மனசு வந்து அறிவா மாறிடுச்சுன்னா சமுதாயத்துல நம்ம எப்படி வாழணும் எதுக்காக வந்திருக்கிறோங்கிறத காட்டி கொடுத்துரும். அப்ப நம்முடைய உண்மை என்ன, உண்மை தேவை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை அணுக முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம அப்படி அணுக மாட்டோம், மனம் போன போக்குல போயிட்டு இருப்போம், கண்டபடி வாழ்ந்துட்டு இருப்போம், ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம், எடுப்பார் கைப்பில்லைன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு குழந்தைய இவங்க தூக்குனாலும் போகும் அவங்க தூக்குனாலும் போகும், அதுக்கு தேவை யாராவது ஒருத்தர் மடியில வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப அது மாதிரி அந்த குழந்தை மாறி மாறி கை மாறி மாறி போயிட்டு அந்த மடியில உட்காந்துட்டு இருக்கிறத விரும்பும். அது மாதிரி இந்த மனசு என்ன பண்ணோம்னா, இவன் ஒண்ணு சொன்னா ஓகே இது பண்ணி பார்க்கலாம், அவன் ஒண்ணு சொன்னா ஓகே அதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பல பக்கத்துல தாவிக்கிட்டு விவகாரத்துக்குள்ள ஈர்க்கப்பட்டு இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இந்த புத்தி சக்தி விழிச்சுக்கிட்டா யார் யாரோ சொல்றதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம், நடைமுறைக்கு எது தேவை எது தேவையில்லை, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், பிறவியின் நோக்கம் என்ன, இந்த பிறவியில வந்து நான் எப்படி முடிக்கிறது, அதுக்கு இந்த மனித உடல் எந்த வகையில் எனக்கு பயன் கொடுக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துலயே நாம கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்குவோம். அப்ப நம்ம புத்தியினுடைய விசாலத்துல விவேகத்தினால சரியான வாழ்க்கையை வாழ்வோம். அப்ப அதுக்கு பேரு ரித்தம்னு பேரு, அதுக்கு பேரு நிகழ்வுன்னு பேரு. நிகழ்வு ரித்தம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட நியதியில் வாழ்வது, மாற்றம் செய்யாம அந்த நியதிக்குள்ள வாழ வேண்டிய வாய்ப்பை உருவாக்கிக்குவோம். அங்க வந்து அறிவு பிரகாசிக்கும், அங்க வந்து ஆத்மா பிரகாசிக்கும், அங்க மனம் இல்லை. ஆனா மனம் இருந்தா உங்களை இருமைகள்லயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம், மீண்டும் மீண்டும் எதுலயா சிக்க வச்சிடும். அப்ப இந்த இடம் கொஞ்சம் மாற்றம் பண்றதுக்கு நமக்கு மனதுக்கான புரிதல் தேவை என்று சொல்றார். அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தின் சாரம் என்ன அப்படின்னா, மனம் எதை பற்றுகிறதோ அந்த பொருளின் வடிவம் எடுக்கும், அனுபவம் மனதில் தான் ஏற்படும், ஜாக்கிரத்து உலகமும் மனோமயம்தான், சங்கரர் இதை உறுதி செய்கிறார் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் செய்கிறார். இந்த ஸ்லோகம் வந்து ஒரு முக்கியமான தீர்வை நமக்கு கொடுக்குது. என்ன அப்படின்னா, விழிப்பு உலகம் கூட மனதில் உருவாகும் அனுபவம் மட்டும்தான் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா புரிய வச்சிட்டாங்க. அப்ப இதை உணர்ந்து கொண்ட பிறகு உலகத்திலே எது தேவை எது தேவையில்லை, எது நித்தியம் எது அநித்தியம் அப்படிங்கிற வஸ்து விவேகம் நமக்கு உண்டாகும். அப்படி உண்டாகினதனுடைய விளைவு என்னன்னா, தேவையற்ற விசேஷ சுகங்களிலே பற்றுதல் குறையும், சாட்சி நிலை தெளிவாகும். அப்ப இதுதான் துவைத விவேகத்தினுடைய மிக முக்கியமான உச்சக்கட்ட புரிதல் என்று பார்க்கிறோம். ஏன்னா துவைத விவேகம் அதை தான் சொல்ல வருது. துவைத விவேகம்ங்கிற டாபிக்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளவு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், கிட்டத்தட்ட நம்ம துவைத விவேகமே 7 கிளாஸ் பக்கம் போயிட்டோம். அப்ப 7 மணி நேரத்துல நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய விவேக சக்தி எந்த லெவல்ல இருக்கு, நம்ம எப்படிப்பட்ட சிந்தனா சக்தியை வச்சு இந்த உலகத்தை கையாளுறோம், அது அற்பமான விஷயமா இருக்கா இல்ல ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்கா, நாம் செய்கின்ற செயலினால சமுதாயத்துக்கு நன்மை விளையுதா தீமை விளையுதா, இதெல்லாம் நமக்குள்ள புரிய வந்துடும். அப்படி புரிஞ்சிட்டா இங்க நம்முடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிடும், நம்முடைய உண்மைத்தன்மை என்னன்னு உணரப்படும், அங்கதான் நம்முடைய புத்தி வந்து மெருகுவேற்றப்படும். அதாவது சராசரி மனமா இல்லாம மகத்தான அறிவாக பிரகாசிக்க தொடங்கும். அப்ப அதைத்தான் இங்க மனம் வந்து அந்த பொருள் வடிவம் எடுக்கிறது என்று இந்த ஸ்லோகத்துல சொல்லி அந்த கருத்தை நிலைநாட்டி அது காரணம் இந்த மனோ உலகமோ அனுபவம் தான் என்று புரிய வச்சிட்டார் அந்த 26வது ஸ்லோகத்துல. இப்ப மீண்டும் 27வது ஸ்லோகத்துக்கு போறோம். மூசா சித்தம் யதா தாம்பரம் தன்னியம் ஜாயத்தே ததா ரூபாதீன் வியாப்னுவத் சித்தம் தன்னிபம் திருஷ்யத்தே த்ருவம். இது ஒரு அருமையான ஸ்லோகம். 27 மூசா அப்படின்னா ஒரு அச்சு, ஒரு மோல்டு. சித்தம் தாம்பரம், அந்த உருகிய ஒரு செம்பு வந்து காய்ச்சி ஒரு பாத்திரம் செய்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டு வச்சிருப்பான். அந்த செம்பு உலோகத்தை வந்து உருக்குவான், உருக்கி அந்த மோல்டுக்குள்ளே ஊற்றின உடனே அந்த மோல்டு என்ன வடிவமோ அந்த வடிவத்தை எடுத்துப்பான். அந்த செம்பு, செம்புனா அந்த உருக்கப்பட்ட உலோகம். நீங்க என்ன உலோகத்தை உருக்கி நீங்க ஊத்தினாலும் அந்த வடிவத்தை அதை எடுத்துக்கோ இல்லையா. அதை சொல்றாருங்க, அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அதாவது ஒரு இரும்பாகட்டும் ஒரு செம்பாகட்டும் அந்த உலோகத்தை நீங்க நெருப்புல காய்ச்சணும். காய்ச்சின உடனே அந்த கடினத்தன்மை போய் அது இலகியத்தன்மை வந்துடும் நெருப்புல காய்ச்சின உடனே. அப்போ அந்த உலோகமானது நீர் போல மாறிடும், கெட்டியா இருக்கிறதுக்கு பதிலாக இலகி அப்படியே குளகுளன்னு குழம்பு மாதிரி ஆயிடும், நெருப்பு குழம்பு மாதிரி இருக்கும். அந்த நெருப்பு குழம்பு மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு பால் பண்ணணும், இரும்பு பால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு மோல்டு வச்சுக்கணும். அந்த மோல்டுக்குள்ளே அந்த உலோகத்தை ஊற்றுன உடனே அந்த பால் மாதிரி வடிவத்தை எடுத்துரும். நீங்கள் எப்படிப்பட்ட மோல்டு வச்சு அதை ஊற்றுறீங்களோ அப்படிப்பட்ட வடிவம் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பால்னு சொல்கிறேன் புரியறதுக்காக. அப்போ ஒரு பால் மாதிரி ஒரு வடிவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளே உலோக ரசத்தை ஊற்றுனீங்கன்னா அது பால் வடிவத்தை எடுத்துக்கும். அப்போ இங்கே இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்குதுன்னா, மனசு தான் இப்படி வேணுங்கிற விஷயத்துக்குள்ள போய் பற்றி அந்த வடிவத்தை எடுத்துக்குது. அப்ப அதுதான் இதுக்கு உதாரணம் அப்படின்ட்டு அருமையா புரிய வைக்கிறாரு. ஏன்னா அந்த உலோகம் அந்த மோல்டை வைத்து அந்த வடிவத்தை எப்படி உருவாக்கி கொள்கிறதோ அது போல மனமானது தன்னுடைய ஆசையின் விருப்பத்தின் அடிப்படையில உலகத்தை உருவாக்கி கொள்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மைய இப்படி ஒரு எக்ஸாம்பிளோட அந்த காலத்துல மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றாங்க. அதை உருகிய ஒரு செம்பை வந்து ஒரு அச்சில் ஊற்றுனா அந்த அச்சினுடைய வடிவத்தை அப்படியே எடுத்துக்கும். அது போல மனமானது எந்த பொருளை பற்றுகிறதோ அந்த வடிவத்தை எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு ஓமானத்தை இந்த ஸ்லோகத்தில் புரிய வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை வந்து ரொம்ப விரிவாக நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, இவ்வளோதான் விஷயம். அப்போ மரத்தை பார்த்தீங்கன்னா மரத்தை பற்றோம், மனிதனை பார்த்தா மனிதனை பற்றோம். எதை பார்த்தாலும் அதை பற்றுவதற்கு காரணம் அந்த மனதனுடைய சுபாவம் இயல்பு அப்படித்தான். மனமானது அதை பற்றி விட்டாலும் அது இது இன்னது என்று பகுத்து பிரித்து பார்ப்பதற்கு அந்த மனதின் அடுத்த பரிமாணத்துல புத்தி இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. இப்ப நீங்க மரத்தை பார்த்த உடனே இது மரம், மனிதனை பார்த்த உடனே இது மனிதன் அப்படிங்கிறத எப்படிங்க பிரிச்சு பார்த்தீங்க? ஏற்கனவே உங்களுடைய புத்தி சக்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி இருந்தா மரம், இப்படி இருந்தா மனிதன் அப்படிங்கிற அந்த பதிவு இருக்கிறதுனால அதை ரெண்டையும் ரெகக்னைஸ் பண்ணி இது மரம் இது மனிதன் அப்படின்னு பிரித்து பார்க்கிற அந்த பகுத்தறிவு வந்து புத்தி சக்தியின் மூலமா நமக்கு தெரிகிறதுனால மனசு ஒன்று பற்றினாலும் பற்றுகின்ற விஷயம் எப்படிப்பட்டது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இடத்துலயே புத்தி இருக்கிறதுனால இப்போ நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? அப்போ எல்லாமே எங்கிட்ட தான் நடக்குது. எம் மூலமா தான் மனசுல ஒன்று பற்றுற, அப்புறம் அது என்னதுன்னு பிரிச்சு பார்க்கறேன், அது சரியா தவறான்னு தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்ச பிறகு நான் நல்லதை நோக்கி போறேனா கெட்டதை நோக்கி போறேனா, அதுக்கும் அதே புத்தி கை கொடுக்கணும் இல்லையா? அதாவது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறேன், ஆனா கெட்டதை நோக்கி போனா அப்ப கெட்டதுக்கு உண்டான பலாபலன் நம்ம அடையத்தானே போகணும். நல்லது ஒன்று தெரிஞ்சுக்கிறேன், அப்ப நல்லதை நோக்கி போனா நல்லதுக்கு உண்டான பலாபலனை நம்ம அடையத்தானே வேண்டும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? எதை பற்றுனாலும் அந்த பற்றுவதற்கான பலாபலன் நிச்சயம் உண்டு, ஆனால் அது நல்லதா கெட்டதான் தெரியாம பற்றுனா அந்த பற்றுக்கான பலனை நீங்க அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனதை நல்ல விஷயங்களை நோக்கி திருப்புங்கள், தீய விஷயங்களை நோக்கி திருப்பி விடாதீர்கள். திருப்பி விட்டால் மனமானது அதில் மாட்டிக்கொள்ளும், அப்போ உங்களால் அதிலிருந்து விடுபட முடியாது, அவ்வளவு எளிதாக வெளிவர முடியாது அப்படிங்கிறத அன்றைய காலத்திலேயே சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம இன்றைய காலம் வரைக்கும் நம்ம அதை மட்டும் செய்யறதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் புக்கில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது படிக்கிற காலத்திலேயே ஸ்கூல் புக்கில் சொன்னோம், தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே அப்படின்னு எல்லாம் புக்கில் பிரிண்ட் பண்ணி படிச்சிட்டோம். ஆனால் நடைமுறையில் நம்ம என்ன பண்ணுறோம்? தீயவை தான் பார்க்குறோம், தீயவை தான் கேட்குறோம், தீயவை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா புக்கு படிப்பை வந்து புக்கோட முடிச்சுக்கிட்டோம், வாழ்க்கையோட நம்ம அதை எடுத்துக்கல. என்ன காரணம்? அது வந்து பரோட்ச ஞானம், புத்தக அறிவாக இருக்குது, அனுபவ அறிவாக மாறலை. அப்ப எப்படி ஒரு சாதாரண கல்வி முறையே நமக்கு வந்து புத்தக அறிவா மட்டும்தான் இருக்குது, அனுபவ அறிவா மாறலையோ, அதே மாதிரிதான் இந்த வேதாந்த கல்வியும் நிறைய பேருக்கு புத்தக அறிவா தான் இருக்கு, அனுபவ அறிவா மாறல. அப்ப அனுபவ அறிவா மாறணும் அப்படின்னா அப்படிப்பட்ட விஷயத்தை உள்வாங்கிய மனசு அடுத்த பரிமாணத்துக்குள்ள போகுதா இல்லையாங்கிறதையும் ஒருத்தர் விசாரணை பண்ணி பார்க்கணும்ல, அவனும் தானே விவேகின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி விசாரணை பண்ணி பார்க்காம அப்படியே ஒரு படிச்சுட்டு அப்படியே மக்கப் பண்ணிட்டு வந்து ஸ்கூல்ல இப்போதைக்கு பாஸ் ஆகிட்ட போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து வரோம் இல்லையா? இப்போ நிறைய பேர் நீங்க பாருங்க, இன்றைக்கு எஜுகேஷன் சிஸ்டத்துல அந்த ஒன்னாம் கிளாஸ் படிச்ச உடனே ஒன்னாம் கிளாஸ் இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ரெண்டாம் கிளாஸ் வந்தோடனே அப்பாடா ஒன்னாம் கிளாஸ் வேலை முடிஞ்சுது, தூக்கி புக்கெல்லாம் எடுத்துட்டு பழைய புக் ஸ்டாலில் போட்டுடு அப்படின்னு உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்குன்னு போய் பழைய புக் ஸ்டாலில் போட்டுருவான். அப்புறம் அந்த புக்கை பூரா எடுத்து வீசிடுவான், கிழிச்சிடுவான், அல்லது கிழிச்சு அதை கப்பல் விடுவான். ஏன்னா அவனுக்கு அந்த டாபிக் முடிஞ்சுது, இனிமேல் அது தேவையில்லை. அப்போ என்ன அந்த எஜுகேஷனில் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, அவ்வளவுதான், இனிமேல் எனக்கு ஒன்றாவது பாடம் தேவையில்லை, ரெண்டாவது பாடத்துக்கு வந்துட்டான். இப்போ ரெண்டாவது பாடத்தை படித்த உடனே அது தேவையில்லை, மூணாவது பாடம். இப்படியே நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுறோம்னா, அந்த எக்ஸாமினேஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் படிக்கிறோம். நல்லா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே புரிஞ்சுக்கணும் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை. ஒன்றாம் கிளாஸில் அதை பாஸ் பண்ணால் போதும், ரெண்டாம் கிளாஸில் இதை பாஸ் பண்ணால் போதும், அப் டு டிகிரி வரைக்கும் அப்பப்போ அந்த இடத்த நம்ம தாண்டிட்டால் போதும், அவ்வளவுதான், நம்ம பாஸ் ஆகிட்டோம். சரி, பாஸ் ஆகிட்டா என்னப்பா படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன், அது எதுக்கு கேட்குறீங்க? அது அந்த டாப்பிக்கோட முடிஞ்சுது. திருப்பி இப்போ நான் அதை ரிவிஷன் பண்ணி நான் என்ன திருப்பி ஒரு எக்ஸாம் எழுத போறேன்னா, எப்படியோ எக்ஸாம் எழுதிட்டா நான் பாஸ் ஆகிட்டேன்ல, விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. ஆனா இது வந்து நமக்கு அனுபவ அறிவா மாறுமானா எப்படி மாறும்? நம்ம தான் அதை நடைமுறைப்படுத்துறதே இல்லையில, அப்பப்போ பாஸ் பண்ணிட்டா போதுங்கிற லெவலில் தான் நம்ம படிக்கிறோம். அப்போ மக்கப்பு தானே பண்றோம், அப்போதைக்கு படிக்கிறோம், மக்கப் பண்ணிக்கிறோம், மனப்பாடம் பண்ணிட்டு கொண்டு போய் அந்த எக்ஸாமினேஷன்ல எழுதிட்டா முடிஞ்சுது. நம்ம படிச்ச க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எழுதிட்டோமா, சப்ஜெக்ட் முடிஞ்சுது, அவ்வளவுதான். அந்த ஆன்சர் என்னப்பா சொல்லிச்சு, அந்த கேள்வினால நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, அது யாருக்கும் தெரியாது. அப்போதைக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சது எழுதிட்டேங்க, அடுத்தப்புறம் எனக்கு அது என்னன்னு கேட்காதீங்க. கேட்டு நான் அதை திருப்பி ரிவிஷன் பண்ற நிலைமையில இல்லை. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் இதை விட டஃப்பா போயிட்டு இருக்கு. நீங்க போய் 10th பாடத்தை இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க, நான் இப்ப பிளஸ் 2 படிச்சுட்டு இருக்கேன், பிளஸ் 2 பாடத்தை கேளுங்க, அதை நான் அப்படியாவது படிச்சு பாஸ் பண்ணா போதுங்கிற நிலையில் நான் போயிட்டு இருக்கேன், அந்த சிலபஸை எனக்கு எப்படியாவது முடிக்கணும். நீங்க என்ன திருப்பி 10th சிலபஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்கிறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இன்றைய மாணவர்கள் இருக்காங்க, ஆசிரியர்களும் இருக்காங்க. அப்ப இதுதான் நம்முடைய எஜுகேஷன்ல ஃபெயிலியர். அப்ப இதுதான் பரோட்ச ஞானம், அதனால இதை எடுத்து சொல்றேன். அப்ப பரோட்ச ஞானம் வந்து இப்படி இருக்கிறதுனால அனுபவ வாழ்க்கையில பயன்படாம போவது போல, இங்கு மனசுக்கு புத்திக்கும் நம்ம சொல்ற விஷயங்கள் அனுபவத்துக்கு வராததுனால இந்த உலகம் என்பது நாம் அனுபவிக்கின்ற ஒரு மாயம் என்று புரியவே இல்லை மனசுக்குங்கிறத இங்க சொல்றாரு. இந்த இடத்துல அதான் சொல்றாரு, ஏன்னா உலகத்தை அனுபவிக்கிறதே மனசுதான். ஆனா அதே மனசுக்கு தான் இது தோற்றம்னு புரிய வைக்கணும், ஆனா அது புரிய வைக்க நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. தோற்றம்ங்கிறத வந்து ஏத்துக்கும் ஏத்துக்காது மனசு. அப்ப அப்படிப்பட்ட மனசுக்கு அது தோற்றம்னு ஏத்துக்க வைக்கணும்னா எவ்வளவு தூரம் அதுக்கு டீச் பண்ணணும், அப்ப எந்த அளவுக்கு அந்த டீச்சிங் அந்த மனசு உள்வாங்கணும், அப்படி உள்வாங்குற அளவுக்கு மனசுக்கு எவ்வளவு பக்குவம் இருக்கணும், அப்ப இதுக்கெல்லாம் நம்ம எந்த அளவுல அப்டேட் ஆகணும், அப்ப இதுக்கு யார் தயாரா இருக்கிறா? ஒரு சிலர் தான் தயாரா இருக்காங்க, மேக்சிமம் பீப்புள்ஸ் வந்து தயாரா இல்லை. அதனால அவங்கவங்க கடந்து போறாங்க. எல்லாரும் நானும் படிக்க வரேன்னு வராங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு வராங்க, ஆனா எல்லாரும் படிச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க விரும்பின வாழ்க்கையை வாழ்றாங்களா அப்படின்னா இல்லவே இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். நடைமுறை கல்வியும் அப்படிதான், இது போல வேதாந்த கல்வியும் அப்படித்தான். அதுக்கு என்ன காரணம்? மனசுதான் காரணம். அப்ப இததான் இந்த பாடத்துல தெளிவுபடுத்துறார். அப்ப இங்க மனமானது அந்த பொருளின் அடிமை போல மாறிவிடுகிறது, அந்த பொருளுக்கு அடிமையாகி தானே அந்த பொருளாக அதில் சிக்கிக்கொண்டு சின்ன பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த உலகத்தை பற்றி கொண்டு, இந்த உலகமே நான் என்பதாக பாவித்து கொண்டு, இந்த உலகத்தில் இருக்கிற விஷய சுகங்களிலே சிக்கி விவகாரத்துக்குள்ளே மூழ்கி வந்த வேலையை முடிக்க முடியாம அடுத்த பிறவிக்கு மீண்டும் தொடர்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்குங்கிறத இங்க புரிய வைக்கிறார். அப்போ மீண்டும் அதே கான்செப்ட தான் சொல்றார், நாம் உலகத்தை பார்க்கவில்லை, மனம் எடுத்துக்கொண்ட வடிவத்தை தான் பார்க்கிறோம். இதை உணர்ந்தவுடன் உலகத்தின் மாயை தெளிவாகும், சாட்சி சைத்தன்யம் வெளிப்படும். இதுதான் நாம் இந்த துவைத வேகத்தில் அறிய வேண்டிய மிக ஆழமான விஷயம் என்று இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். இது ஸ்லோகம் 27, இப்படி விஷயத்தை சொல்லிடுச்சு. அடுத்தது ஸ்லோகம் 28. வியஞ்சகோ வா யதா லோகோ வியங்கேஸ் யாகாரதாம் யத்யாத் சர்வார்த்த வியஞ்சகத்வாத் தீரர்த்தகாரா பிருஷ்யதே. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, வியஞ்சகஹா, வியங்ககஹானா வெளிப்படுத்துவது, வெளிப்படுத்துகின்ற பொருள் அப்படின்னு அர்த்தம். லோகஹானா உலகம், இந்த உலகத்தை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. ஆகாரத்தாம் யாத் அதன் வடிவம் எடுக்கிறது அப்படின்னு சொல்றார். அதாவது இதனுடைய அர்த்தம் எப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த வெளி உலகம் வந்து பல்வேறு பொருள்களின் தோற்றம், எல்லாமே பல வடிவங்கள்ல இருக்கு. இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருளை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அங்க பாக்குற எல்லாமே வடிவத்தில் இருக்கு. அது நீங்க பேனாவில் தொடங்கி சூரியன் வரைக்கும் பார்த்துக்கலாம், உங்களுக்கு எல்லாமே வடிவம். ஆனா இந்த வடிவத்துக்கு ஒரு நாமம் இருக்கு, ரூபமும் இருக்கு. அப்போ சூரியன்னா அதுக்கு வடிவம் வேற, அதுக்கு பெயர் சூரியன். பேனான்னா அதுக்கு வடிவம் வேற, அதுக்கு பெயர் பேனா. அப்போ இது மாதிரி நாம பார்க்கிற உலகம் வந்து மனதினால நாம ரூபங்களால் உண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உண்டாக்கி வைக்கப்பட்டிருப்பதைத்தான் இந்த மனமானது மீண்டும் வெளி உலகமாக பார்க்கிறது. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை உண்டாக்கப்படவே இல்லை என்றால் மனதிற்கு இது இது இன்னது என்று தெரியவே தெரியாது. அதற்கு எப்படி நம்ம உதாரணம் சொல்றோம் கடந்த முறை அப்படின்னா, சிறிய குழந்தையை தான் நான் உதாரணம் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அம்மாவுடைய மடியில் விளையாடிக்கிட்டு இருக்குது. அந்த குழந்தைக்கு இது பேனா இது பென்சில்னு சொல்லி கொடுக்காத வரைக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணும், அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுதான் பேனா இதுதான் பென்சில் அது என்னைக்காவது தெரிஞ்சுக்குமா? ஒரு நாளும் தெரிஞ்சுக்காது. அப்போ அந்த குழந்தைக்கு அது பேனா இது பென்சில்னு நீங்கள் எப்போ சொல்லி கொடுக்குறீங்களோ அப்போதான் இது பேனாவா அப்படின்னு சொல்லி மைண்டில் ஏற்றிக்கும். அப்போ மனமானது புத்தியினால அடுத்த பரிமாணத்தில் போய் பகுத்து பார்க்குது. அதாவது மனசு வந்து இது பேனான்னு ஒரு பகுத்து பார்க்குது, இது பென்சில் அப்படின்னு பகுத்து பார்க்குது, இது புத்தகம் அப்படின்னு பகுத்து பார்க்குது. இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பொருள் எடுத்துக்கிட்டேன். அப்போ மனமானது பேனாவை பார்த்து பேனான்னு முடிவு செய்து, பென்சிலை பார்த்து பென்சில் முடிவு செய்து, புத்தகத்தை பார்த்து புத்தகம் முடிவு செய்து. அப்போ இந்த நாமமும் ரூபமும் மனதில் ஏற்றி வைக்கப்படுகிறது. ஏற்றி வைக்கப்பட்ட பிறகு எப்பொழுது பார்த்தாலும் அந்த குழந்தையின் உருவத்தில் அந்த நாம ரூபம் மாறாது. அப்போதான் உலகம் அப்படியே வடிவம் அமைக்குது. அப்போதான் சூரியன் வரைக்கும் கேலக்சி வரைக்கும் அந்த மைண்டு தான் கிரியேட் பண்ணியிருக்குங்கிறத இப்போ புரியும். அப்போ புரியாது. அந்த குழந்தையா இருக்கும்போது ஒன்றுமே புரியாது. அது திருதிருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், வெற்று பார்வை பார்க்கும். பொருளுக்கு நாமத்தையும் கொடுக்காது, ரூபத்தையும் கொடுக்காது. அது ரூபத்தை பார்த்தாலும் அந்த ரூபம் மூலமா நாமம் தெரியாததுனால சும்மா இதா பார்க்கும். இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியாத ஒரு பொருளை பாக்குறீங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு தெரியாத போது நீங்க என்ன வைப்பீங்க பேரை? அப்படியே திருதிருன்னு பாத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அது மாதிரி குழந்தை பாத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கீங்க. அப்ப அது மாதிரி நம்ம பாக்குறதுக்கும் இப்ப ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிட்டு இது இது இன்னதுன்னு பகுத்து பார்ப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த வித்தியாசம் தான் மனதின் பரிமாணம், அடுத்த ஒரு உயர் பரிமாணத்துக்கு மனசு வந்ததுக்கு அடையாளம். அப்ப அப்படிப்பட்ட மனதில இப்ப பகுத்து பார்க்கின்ற பொருட்களில இந்த பொருள் என்ன செய்யும், அந்த பொருள் என்ன செய்யுங்கிறத கூட நம்ம பகுத்து பார்க்கிறோம். இது நல்லது செய்யும், இது கெட்டது செய்யும். இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில நல்லது வரும், அதை எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில கெட்டது வரும். அந்த அளவுக்கு கூட நம்மளால பகுத்து பார்க்கிற அளவுக்கு நம்முடைய புத்தி விரிஞ்சு இருக்கிறதுனாலதான் மிருகங்களை விட மனிதன் உயர்ந்தவனாக பார்க்கிறோம். மிருகங்களும் அது ரெண்டு பொருளை பார்க்கும், ஆனா அது நாம ரூபத்துக்குள்ள போகாது, குழந்தை மாதிரியே இருக்கும். குழந்தைக்கு எப்படி வந்து ஒன்றும் புரியாம திருதிருன்னு பார்த்துக்கிட்டு இருக்குமோ அது மாதிரி மிருகங்களும் அதை திருதிருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மிருகங்களுக்கு நாம ரூபங்கள் சூட்டப்படல, ஏன்னா அதுங்களுக்கு புத்தி இல்லை, அதனால சூட்டப்படல. ஆனா நமக்கு புத்தி இருக்கிறதுனால நாம ரூபங்களை சூட்டி இது இது இன்னதுன்னு பகுத்து பார்த்து அதை சித்தத்தில் சேகரித்து வைத்து கொண்டதுனால இந்த வெளி உலகமும் நம்முடைய மனோ உலகத்துக்கான விஷயம்தான் இது என்று ஒரு ஆழமான விசாரத்தை இந்த ஸ்லோகம் தருவதாக நாம் இங்க பார்க்கிறோம். அதான் வியஞ்சக வியங்கியம், இரண்டு நிலைகளில வெளிப்படுத்துவது வெளிப்படுவது அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஸ்லோகத்துல பேசுறாரு. அப்ப பொருள்களையே காட்டுகிறது மனசு, மனது எல்லா பொருள்களையும் அனுபவிக்கிறது, அறிகிறது. பேனா என்று அறிகிறது. அந்த பேனா என்பதனுடைய பயன்பாடு என்ன? அது எழுதுவதற்கான பொருள். புத்தகம் என்பதை அறிகிறது. புத்தகத்தினுடைய பயன்பாடு என்ன? அதில் கொடுக்கப்பட்ட விஷயத்தை படிப்பதற்கான பொருள் அப்படின்னு மனது அதை ஐடென்டிஃபை பண்ணிடுது. உடனே அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத அந்த புத்தகத்தை திறந்து பார்க்குது. அந்த புத்தகத்துல பஞ்சதசிங்கிற பாடம் கொடுத்துருக்குதுங்கிறத கவனிக்குது. அப்ப அந்த பஞ்சதசியை யார் எழுதுனா அப்படின்னு அடுத்த கேள்வியை எழுப்புது. உடனே அதுக்குண்டான நூலாசிரியர் பெயரை தெரிஞ்சுக்குது. அப்ப இந்த பாடத்துல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அடுத்தது தேடுது. இப்படிதான் மைண்டு வந்து ஒவ்வொன்றும் உள்ள போய் போய் இது இது இன்னது, இது எப்படிப்பட்டது, இது யார் இதுக்கு காரணம், இது எப்படி வெளிப்பட்டதுன்னு ஆராய்ந்து பார்த்து விவேகத்தினால ஒரு விஷயத்த உள்ள வாங்கி 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 அடுத்தடுத்த பரிமாணத்துக்குள்ள மேல வருது. அப்ப இப்படி மனதுக்கு கொடுக்கின்ற விசய சுகங்களுடைய அடிப்படையில் தான் மனமானது அறிவாக மாறுகிறது. அப்ப மனமானது உயர் பரிமாண அறிவு நிலையை அடைவதற்கான அடிப்படை விஷயங்களை மனதிற்கு கொடுத்தால் மட்டும்தான் மனிதன் புனிதனாக மாற முடியும். மேலும் மனிதன் மனித பிறவியை கடந்து தெய்வீக நிலையை அடைய முடியும். இல்லாவிட்டால் அப்பு மிருகம் வரைக்கும் எப்படி வந்து நம்ம சராசரியா வாழ்ந்து கடந்து போனோமோ அது மாதிரி மனித பிறவியும் சராசரியா வாழ்ந்து கடந்து போகலாம், ஆனால் மீண்டும் பிறவி இருக்கும். ஏன்னா இதுல தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த இடத்துல சுட்டி காட்டி. அப்ப இங்க புத்தி என்பது மிகப்பெரிய ஒரு அறிவின் கருவி, அதுவே இந்த உலகத்தை அறிகிறது. அதனால் அது அந்த பொருளின் வடிவத்தை எடுத்து அந்த பொருளுக்கான விளக்கங்களை கொடுத்து அனுபவத்துக்கு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கிறது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு வைபவம், ஒரு அனுபவம் இங்கு நிகழ்கிறது, அதற்கு ஆதாரமாக இந்த உடலும் மனமும் இயங்குகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த, ஒரு நுணுக்கமான விஷயத்த இப்படி புரிய வைக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இதுதான் வந்து ஆதிசங்கர் போன்ற ஞானிகளும் சைதன்யத்தின் பிரதிபலிப்பு என்று மனதை சொல்கிறார்கள். ஏன்னா மனம் என்பது வந்து டைரக்டா அப்படியே அதனால உள்வாங்க முடியாது. இப்ப பேனா பென்சில் அப்படின்னு சொன்ன உடனே மனதுக்கு எப்படி தெரிஞ்சது, அந்த சைத்தன்யம் இருந்தால்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே அந்த அறிவு தன்னை பிரதிபிம்பிக்கின்ற ஊடகமாகிய இந்த உடலையும் மனதையும் வைத்து விவகாரம் பண்ணுது. அப்ப இப்படி அதற்கு பின்னாடி அறிவு இருக்கு. அப்ப அறிவு இருப்பதை மறந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க புரிய வைக்கிறாங்க. நாம வந்து அதை எளிமையான ஓமானத்துல புரிய வச்சோம். எப்படி புரிய வச்சோம் அப்படின்னா, இப்போ டார்ச் லைட் இருக்கு, டார்ச் லைட்ல இருந்து ஒரு வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சம் வெளி வந்ததுனால அந்த இடத்துல என்ன பொருள் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இப்ப வெளிச்சம் இல்லாவிட்டால் எனக்கு அந்த இடத்துல என்ன பொருள் இருக்குறதுன்னு தெரியாது. அப்ப எனக்கு டார்ச் லைட்டினுடைய உதவி இல்லாமல் என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு அறையிலே, ஒரு இருண்ட அறையிலே என்ன பொருள் இருக்கிறது என்பது என்னால் பார்க்க முடியாது. நான் அங்க டேபிள் போட்டு வச்சிருக்கலாம், சேர் போட்டு வச்சிருக்கலாம், ஆனா அது என்னன்னு தெரியாது எனக்கு. என்ன டேபிள் போட்டிருக்கேன், என்ன சேர் போட்டிருக்கேன், வுட்டு டேபிள் போட்டிருக்கேனா, ஸ்டீல் டேபிள் போட்டிருக்கேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த இருட்டுல நான் அதை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு புற வெளிச்சம் தேவைப்படுது. அந்த புற வெளிச்சம் தான் டார்ச் லைட்டு. அப்போ அந்த டார்ச் லைட்டை போட்டு நான் அந்த ரூம்குள்ளே பார்த்த உடனே எனக்கு உறுதிப்படுத்த முடியுது, நான் போட்டு டேபிள் வந்து ஸ்டீல் டேபிள் தான், அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்து இந்த உள்ள கிடக்குதுன்னு போட்டு வச்சுட்டேன், இந்த அடப்பாச்சாரமாக வெளியே கிடக்குது தூக்கி உள்ளே போட்டுவோன்னு போட்டு கூட்டிட்டேன் இந்த ரூமை. அப்போ இது ஒரு ஸ்டோரேஜ் ரூமு, அதனால் இதில் எனக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த டேபிள் இப்போ எனக்கு பர்பஸ் இல்லை, அதனால் இங்கே இருக்கட்டும்ன்ட்டு நான் அந்த வெளிச்சத்தின் மூலமாக அது தேவையை அறிந்து கொண்டேன். அது எப்படி எனக்கு புற வெளிச்சம் டார்ச் லைட்டை வந்து அந்த பொருளை காட்டி கொடுக்குதோ, அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற அக வெளிச்சம் தான் இந்த உலகத்தை காட்டி கொடுக்குது. அப்ப புறத்துல இருக்கிற டார்ச் வெளிச்சம் மூலமா இது டேபிள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள ஒரு அக வெளிச்சம் இருக்கணும், அப்பதான் அது டேபிள்னு தெரிஞ்சுக்கும். அப்ப அந்த டேபிள் மர டேபிளா ஸ்டீல் டேபிளா அப்படிங்கறத நமக்குள்ள இருக்கிற அக வெளிச்சம் தான் ஐடென்டிஃபை பண்ணும், புற வெளிச்சம் ஐடென்டிஃபை பண்ணாது. புற வெளிச்சம் வெளிச்சத்தை மட்டும் காட்டும், ஆனால் காட்டப்படுகின்ற வெளிச்சத்திலே தெரிகின்ற பொருளானது ஸ்டீல்னால செய்யப்பட்டதா, வுட்டுனால செய்யப்பட்டதா, அதுக்கு நம்ம உள்ள இருக்கிற அக வெளிச்சம் தான் அதை ஐடென்டிஃபை பண்ணும். அப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டு இது ஸ்டீல் டேபிள் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். அப்போ அது புத்தி வந்து உறுதிப்படுத்துவதில் இருந்து அதற்கு பின்னாடி ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு இருந்தால்தான் அதை நாம் நிரூபணம் செய்ய முடியும். அப்போ இங்கு எல்லாம் தானாக வெளிப்படுவதில்லை, தானாக உருவாவதில்லை, எல்லாம் நம்முடைய சுய அறிவில் வெளிப்படுகிறது, மனம் அதை வெளிப்படுத்துகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் புரிய வைக்கிறார். அதனால் இது ரொம்ப ஒரு ஆழமான ஸ்லோகம். அதாவது நம்ம இடத்துல இருக்கின்ற ஒரு சுய அறிவு, எல்லையற்ற அந்த பேரறிவு, அந்த கான்சியஸ்னஸ், அந்த பிரக்ஞை இருக்கு இல்லையா, அந்த பிரக்ஞை பிரகாசிக்கின்ற ஊடகம்தான் இந்த உடலும் மனசும். அப்போ இந்த உடலையும் மனசையும் அதை எடுத்துக்கிட்டு இப்படி உலகத்தை உண்டு பண்ணி விவகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவ்வாறு வந்து போகின்ற விஷயங்கள் பிரக்ஞையை பொறுத்த வரைக்கும் தோற்றம்தான். ஏன் தோற்றம்னா அதில் சம்பந்தப்படாது, சம்பந்தப்படாமல் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதில் போய் ஒட்டிக்காது, அதில் போய் சேர்ந்துக்காது. ஆனால் மனசு தான் அதை போய் ஒட்டிக்கும், அதை பற்றிக்கும். அறிவு வந்து அதை பற்றாது. ஏன்னா அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இவைகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை இங்கே உணர்த்துறார். அப்போ உலகம் தானாக தெரியாது, மனம் மூலம் தான் வெளிப்படுகிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்துங்க. இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், மனசு இருந்தால் உலகம் தெரியும், மனசு இல்லைன்னா உலகம் தெரியாது அப்படின்ட்டு. அதுக்கு உதாரணம் தான் நம்ம கனவு, விழிப்பு, ஆள் உறக்கம் அப்படிங்கிற மூன்று நிலைகளையும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி புரிய வச்சோம். ஆழ்ந்த உறக்கத்துல மனசு ஒடுங்கிட்டா உலகம் மறைஞ்சு போகுது, அப்போ உங்களுக்கு இந்த உலகம் இந்தியாவா நீங்க அமெரிக்காவில் இருக்கீங்களான்னு தெரியாது, ரெண்டாவது நீங்க ஆனா பெண்ணான்னு தெரியாது அப்படின்னு நான் பல உதாரணங்களை சொல்லி அந்த புரிதல் எப்படி நமக்கு மனசு இருந்தால்தான் புரியுமோ, அப்ப மனம்தான் நீங்க அந்த விஷயத்தை அறிகின்ற அறிவாக இருக்கிறது. அதற்கு பின்னாடி அந்த சாட்சி சைத்தன்யம் மனதின் மூலமாக இவ்வாறு எல்லாவற்றையும் பிரகாசித்து காட்டுகின்ற ஒரு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்றாரு. அதாவது டார்ச் வெளிச்சத்தினால நமக்கு எப்படி பொருள் தெரியுதோ, வெளிப்பொருட்கள் தெரியுதோ, அது மாதிரி உள்ள இருக்கிற அக வெளிச்சத்தினால இது இது இன்னதுங்கிற விஷயம் நமக்கு புரியுது தெரியுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மைய இந்த 28வது ஸ்லோகத்துல புரிய வச்சிட்டார். அப்ப நம்ம இன்றைக்கு 28வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்யலாம், ஏன்னா மணி 8:30. அப்ப நம்ம அடுத்தது நாளைய வகுப்புல 29 தொடர்வோம். அப்ப இது எல்லாம் வந்து நம்ம ஏன் பார்த்துக்கிட்டே வரோம் அப்படின்னா, மைண்ட் அப்டேட் பண்றோம், இந்த மாதிரி பாடங்களுக்குள்ள போயிட்டு போயிட்டு நம்முடைய அஜ்ஞானத்தை நீக்கிக்கிறோம், நம்ம எந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோங்கிறத கவனிக்கிறோம், இதுல இருந்து சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்துக்கிட்டு விசாரம் பண்ணி பாக்குறோம், அப்ப நாம எந்த இடத்துல வீக்கா இருக்கிறோம் அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற அந்த வீக்னஸை கண்டுபிடிச்சுக்கிறோம், அதுல இருந்து நம்ம வெளிப்பட பாக்குறோம். வெளிப்பட பார்த்தா போதும், நாம நம்முடைய இயல்பு தன்மையினுடைய சுயத்தன்மைக்குள்ள நம்ம பிரகாசிக்க முடியும். அதுக்கு தான் இந்த சாஸ்திரமும் சத்குருவும் கை கொடுக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க வேதமும் வேத சாஸ்திரங்களும் அதை உபதேசிக்கின்ற குருமார்களும் அதுக்கு தான் வராங்க. அவங்க வந்து நம்முடைய அஜ்ஞானத்தை நீக்கி நீ அந்த அறிவாகத்தான் இருக்கிறாய் என்பதை காட்டி கொடுப்பதற்கு தான் இங்க வர்றாங்க. அதனால இந்த மாதிரி சாஸ்திரங்களை எடுத்து நம்ம விசாரம் பண்ணி பண்ணி நம்முடைய தெளிவை நம்ம உணர்ந்துட்டா போதும், வந்த வேலையை நிறைவு செஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இது போன்ற உயரிய சாஸ்திரங்கள் கை கொடுக்கும். போக போக சாஸ்திரங்கள் கூட தேவையில்லைங்கிற அளவுக்கு பேசுவார் வித்யாரண்யர். அது இனிமேல் வருகின்ற பகுதிகளில் பார்ப்போம். அப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.